ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடியும். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பிரசன்னத்தின் நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் அவங்கள பார்க்குறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எல்லாம் எங்களை பார்ப்பீங்க, ஆனால் நாங்கள் உங்களை இந்த ஒரு சின்ன பொட்டிக்குள்ளே தான் பார்க்குறோம், கேமராவில் தான் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் உங்களை பார்க்குறதா நாங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டு தான் இந்த காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய எதிர்நோக்கு நம்பிக்கைன்னு பைபிள் சொல்லுது. கண்ணால் காண முடிகிறதை எதிர்நோக்கி இருப்பது எதிர்நோக்கு ஆகாது. கண்ணால் காண முடியாத ஒன்றை குறித்த ஒரு ஐயமற்ற நிலை, அதுதான் எதிர்நோக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரோடு நீங்கள் நிறைவாக இணைந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம், உள்ளத்தில் நம்புகிறோம். ஆண்டவர் அதை எங்களுக்கு வேறு விதமாக காட்டி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த செய்திகளை கொண்டு வரீங்க, நல்ல செய்திகளை. சிறு குழந்தைகள் எல்லாம் யூடியூப்பில் எங்களோட அவங்களுடைய கதையை பகிர்ந்து கொள்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் ஒரு மகனும் மகளும் சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் நின்று அண்ணன் பூசை வைக்கிறாரு, தங்கச்சி பதில் சொல்லுது. பூசையெல்லாம் இல்லைனா எல்லாம் மனப்பாடமாக சொல்கிறான் அந்த பையன், பூசை வச்சிட்டு இருக்கிறான். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உள்ளத்தில் வந்து நாம் எதையும் ஊட்ட முடியாது பாருங்கள், திணிக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்க அவங்களாம் அதை எடுத்து பயன்படுத்துவது என்பது ஒரு ஆசீர்வாதம். நான் செமினேரியில் படிக்கும்போது ஒரு பையனை வெளியில் அமுச்சிட்டாங்க செமினேரியிலேருந்து. என்ன செஞ்சான் தப்பு அப்படின்னா, அவன் பூசை வச்சுக்கிட்டான். பூசை வச்சான்னா சாமியார் வைக்கிற மாதிரியே சாக்ரிஸ்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் ஒரு ஆர்வக்கோளாறில் பூசை சாமியார் எடுத்து வைக்கிற பூசை சாமான்லாம் எடுத்து வச்சு அவன் என்ன செஞ்சிட்டான், பூசை வச்சு பார்த்துட்டான். புதுசு புதுசத்தெல்லாம் வச்சு அது நேரம் ஃபாதர் வந்துட்டார். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. அதாவது இது அதிக பிரசிங்கன்னு வாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க செய்கிறது வந்து ஆர்வம் மிகுதின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா பழிபடத்தினுடைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இல்லையா. அது சும்மா நம்ம ரூமில் உட்காந்துக்கிட்டு பூசை வச்சு பார்க்கலாம், பாடி பார்க்கலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த பூசை பாத்திரத்தெல்லாம் தூக்கி வச்சு பூசை புதுசத்தெல்லாம் எடுத்து வச்சு அந்த மகன் செய்யக்கூடாத செயலை செய்தார். ஆர்வம் தான் அதுவும், ஆர்வம் தான் அதுவும், அதுவும் ஆசை தான். எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. நானாக இருந்தால் நான் மன்னிச்சு விட்டுருப்பேன், இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கி ஆர்வங்கள் வந்து விதம் விதமாக வெளிப்படுது. அதை நம்ம எதுவுமே சரியான தளத்தில் சரியான விதமாக வெளிப்படுத்தணும். எல்லாரும் எல்லா விதமாக வெளிப்பட முடியாது இல்லைங்களா. அதனால தான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஆர்வத்தையும் சரியான தளத்தில் சரியான விதமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் துவக்க நூலில் இதில் துவக்க உரையில் சொன்னேன், அங்கே என்ன பிரச்சனை, மத்தத்தியா வந்து இந்த செதைக்கியா வந்து திருப்பி அதனுடைய ஆட்சியை எடுக்கிறாரு, அங்கேயும் பிரச்சனை வருது, அங்கேயும் மக்கள் அடிமைகளாக அனுப்பப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த தலைவர் வந்து சரியான ஆண்டவருடைய பார்வையில் சரியானதை செய்யலை. ஒரு தலைவன் செய்யலைன்றதுனால பாருங்கள் அந்த குடிகள் எல்லாம் துன்பப்படுறாங்க, எல்லாருமே அடிமைகளாக. இப்போ தலைவன் எப்படி செஞ்சானோ அப்படி தான் மக்கள் செய்திருப்பாங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறார், அந்த இனத்தினுடைய அந்த காரியங்களின் மீது வேதனைப்படுகிறார். அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அவங்க அடிமைகளாக போகிறாங்க. அப்போது இந்த ஆன்மாவினுடைய காரியம், ஆன்மாவினுடைய அந்த செயல்பாடு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த இன்னர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வெளிப்படணும். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், நம்முடைய பார்வையில் எல்லாம் வெளிப்படணும். அந்த வெளிப்பாடு சரியாக இல்லை, அந்த வெளிப்படுத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி சரியாக இல்லை அப்படின்னா உள்ளங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஆகவே தான் இந்த தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நச்செய்தியை ஒரு அடையாளமாக வச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படியே அப்படியே நீங்கள் எப்படி இந்த கேமராமேன் வந்து சாமியார் மூஞ்சஸ் ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் இருக்கிற இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு பெருசாக காட்டுறாங்களோ, அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நச்செய்தியை வந்து பெருசாக அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு எது படித்தோன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. நச்செய்தியை ஒரு சின்ன பகுதியை படிச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஃபோக்கஸிங் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின், இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் எந்த மலையிலேருந்து இறங்கினார், எப்போதுமே பைபிளை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு தொடர்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது 8வது அதிகாரம் 1வது இறைவசனத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். இந்த 5வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது அதிகாரத்தில் மலை பிரசங்கம், அப்போ மலையில் ஏறினார். 8வது இறைவசனம் 8வது அதிகாரத்தில் தான் இறங்குறார். மலையில் 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்துக்காக ஏறுறார். எதுக்கு மலை பிரசங்கம், அது என்ன மலைனா மலை மேலே உட்கார்ந்துருந்தாரா அப்படிங்கிறது. அவர் மலையில் உட்கார்ந்துருந்துருக்கலாம், மடுவில் உட்கார்ந்துருந்துருக்கலாம், எப்போதுமே அவங்க மலையை தான் சூஸ் பண்ணாங்க. மலைனா எதுக்குன்னா, மலையில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. அதான் எருசலேம் மலை, கெரேசிம் மலை, அங்கே தான் வழிபாடெல்லாம் நடத்துவாங்க. அப்போ அவங்க நம்பின என்ன ஒரு விஷயம் என்னென்னா, மலை மீது கடவுள் பிரசன்னம் தங்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால தான் நம்ம ஆலயங்கள் எல்லாம் மலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம். பெர்க்மான்ஸ் ஃபாதர் கூட ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. மலைனா என்ன, இயேசுசாமி உருமாறுறது மலையில், நம்ம ஆலயத்திற்கு வர்றது மலை, அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நம்ம உருமாற்றம் அடையணும். அப்போ இந்த மலைங்கிற கான்செப்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கொனோட்டேஷன் உள்ள ஒரு இடம். அப்போ இந்த மலையினுடைய அடையாளம், அப்போ இயேசு மலை மீது ஏறினார் அப்படின்னா அங்கிருந்து தான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு பிரசங்கத்தை வச்சார். அதில் நிறைய விஷயம் இருக்கும். 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய தொடர்ச்சி. இந்த 3 அதிகாரத்தில் நிறைய இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஓமை கதை எதுவுமே உள்ளே வராது பாருங்கள், எல்லாம் நீட்டாக வரும். அடுத்தது 8வது அதிகாரத்தில் முதல் வசனம், மலையிலேருந்து கீழே இறங்குறார். இறங்கி வந்த பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க. இப்போ மலையில் கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது நிறைவடைய முடியல. நிறைவுன்னா தேர்ஸ்டிங்னு சொல்லுவாங்களா, தாகம் அதிகம் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க அவருக்கு பின்னாடி திருப்பி போகிறாங்க. அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, பாருங்கள் அவ்வளோ பேர் வராங்க. இப்போ இயேசுவோட பார்வை எங்கே போச்சு பார்த்தீங்களா, எல்லாம் பணக்காரர் இருந்திருப்பாங்க, பரிசேயர் இருந்திருப்பாங்க, பெருமைப்படுத்துகிறவங்க இருந்திருப்பாங்க, இயேசுவுக்கு உதவி செய்கிறவங்க வந்திருப்பாங்க, அழகான பெண்கள் இருந்திருப்பாங்க, சிறு குழந்தைகள் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ இயேசுவோட ஆப்ஷன் ஃபார் த புவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, ஆப்ஷன் ஃபார் த புவர், ஏழைகளின் மீது ஒரு தாகம். அப்போ இயேசுடைய பார்வை எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா தொழுநோயாளர் வரக்கூடாது பக்கத்தில், அவங்க தூரமே தான் நிற்கணும், அவங்க மணி அடிக்கணும், நான் அன்கிளீன் அன்கிளீனு, நாங்கள் அழுக்கானவர்கள், நாங்கள் தொழுநோய் உள்ளவங்கன்னு கத்தணும் அவங்க. அப்போது சத்தத்தை கேட்டு மக்கள் ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவங்க பின்தொடர்ந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு தொழுநோயாளர் வந்து நிக்கிறார். அப்போ அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கு, அந்த தொழுநோயாளரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அந்த தொழுநோயாளர், இயேசுடைய உரையை கேட்டவங்க அந்த தொழுநோயாளரையும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, விலக்கி அப்புறப்படுத்தலை, போடா வெளியேன்னு சொல்லலை. அந்த கூட்டம் அவரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போன்னா அவரும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அந்த மக்கள் கொடுக்க வச்சிருக்கிறாரு நம்ம ஆண்டவர். அப்போ இதுதான் அற்புதம் பாருங்க. அப்புறம் அவரை பணிந்து, ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, ஆனால் நீங்கள் விரும்பணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ அழகாக அந்த தொழுநோயாளர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பாருங்க, இந்த நோய் வந்தவங்க எல்லாமே பெயர் எழுந்தவங்க, முகம் எழுந்தவங்க. இயேசு சாமியினுடைய காலத்தில் ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அல்லது ஊனமாக பிறந்துட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்வாங்கன்னா தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு பெயர் இருக்கும், ஆனால் அவங்க பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவங்க பெயரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, அவங்க அப்பா பெயரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. பர்த்தமேயு, குருடனுடைய பெயர் நம்ம பைபிளில் வரும். அவன் தான் கத்தி, இயேசு இயேசுவே தாவீதின் மகனே அப்படின்னு சொல்லி இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணி அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். பர்த்தமேயு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பர்த்தமேயுன்னா அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஆனால் அந்த பேரை விட்டு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் குருடனாக பிறந்துட்டான், சபிக்கப்பட்டவன், நோயாளி, சபிக்கப்பட்டவன். அதெல்லாம் அவங்களெல்லாம் அந்த சமூகம் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு சபிக்கப்பட்ட சமூகமாக ஒதுக்கி வச்சுருந்துச்சு. அவங்களுக்கு வீட்டில் இடம் கிடையாது, ரோட்டில் பிச்சை எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கா, பேரே இல்லையே, வச்ச பேரே கிடையாது அவங்களுக்கு. இப்போ பர்த்தமேயுன்னா பார் திமேயு, திமேயுனா அவங்க அப்பா, பார்னா சன் ஆஃப் திமேயு, அப்படி தான் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டது. திமேயுவின் மகன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவனுக்கு இருக்கிற பெயர் இல்லை, ஏன்னா அவன் குருடன். அப்போ பாருங்கள், இந்த நோயாளிகள், இந்த மாதிரி துன்பப்படுறவங்கள்லாம் முகம் இழந்து கிடந்த அந்த நேரத்தில் இயேசு அவர்களுடைய முகத்தை தான் இவர் பார்த்தார். இயேசு யாரை பார்த்தார், முகம் இழந்தவர்களுடைய முகத்தை பார்க்குறார். மலையில் எவ்வளோ பிரசங்கம் வச்சோன்னு எவ்வளோ பேர் மனம் உருகி தங்களுடைய கையில் இருக்கிற எல்லாத்தையும் போட வந்திருப்பாங்க, ஆனால் இயேசு அவங்களெல்லாம் திரும்பி பார்க்கல. தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த மனுஷன் எவ்வளோ உணர்வு பூர்வமாக சொல்கிறான் பாருங்கள். நறுக்கி சொன்னாலும் சுருக்கி சொன்னாலும் அழகாக சொல்லிட்டார், நீ விரும்பினா என்னால் உங்களால் சுகப்படுத்த முடியும் ஆண்டவரே, நீங்கள் விரும்பணும், விரும்புங்க, நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி மன்றாடுறார். அப்போ உடனே என்ன செய்கிறார் இயேசு, மற்ற பேச்சே கிடையாது, உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு பிறகு ஒரு காரியத்துக்குள்ளே போகிறார் இயேசு. இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், வாயை திறந்து நீ சொல்லக்கூடாது, ஆனால் கவனமாயிரும். திருப்பி ஒரு எச்சரிக்கை வார்த்தையை வைக்கிறார், கவனமாயிரு, வாயை திறந்து சொல்லாத, ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, அதை போய் செய்ய அப்படின்னார். வாயை திறந்து பேச வேண்டாம். இப்போ நிறைய நேரம் நாம் இந்த விஷயத்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏந்தி கொள்ளணும். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தையால் பேசுகிறோம் ஆனால் செயல்பாட்டை காட்டாமல் வச்சுருக்கோம். நிறைய பேர் கடவுள் அப்படியாகும் இப்படியாகும், என்ன வாழ்விச்சார், என்னையை தூக்குனார், என்னையை தாங்கினார் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவங்களுக்கு, செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கும், ஆனால் அதை அவங்க செய்ய மறுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே போகாது, ஏன்னா அது கடவுளுடைய பார்வையில் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பார்வையில் அது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த காணிக்கையை குறித்து நம்ம பேச போகிறோம். பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது தான். அவர் சொல்கிறாரு, மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். இப்போது இதில் இயேசுக்கு என்ன கமிஷன் உண்டு பாருங்கள். இயேசுக்கு ஒரு கமிஷன் ஏதாவது இருந்திருக்குமா? இல்லை நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஆட்கள், ஏதாவது வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை இதெல்லாம் கொடுத்தோம்னாக்க போய் கடையில் போய் நம்மளுக்கு கூட தான் போவோம், எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த நம்ம எலக்ட்ரீஷியனோ இல்லை அந்த ஒர்க் பண்ணுறவங்களோ அந்த மேய்சனோ யாரோ ஒருத்தர் அவங்க என்ன செய்வாங்க, கண்ணை காட்டிடுவாங்க கடையில். அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். நம்ம எங்கிட்ட வந்த உடனேயும் அவர் போய் கமிஷன் வாங்கிட்டு வருவார். அந்த ஜாமானுக்கெல்லாம் ஒரு கமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. இதை மாதிரி இயேசு அங்கே, நான் ஆள் அனுப்பிச்சி விட்றையா, ஒரு கமிஷனை போட்டு விட்ரு அப்படி சொல்லி இயேசு கமிஷன் பேசியிருப்பாரா? இல்லை. இயேசு பாருங்க, மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை போய் நீ செலுத்து, அவ்வளோதான். அவர் நீ நலமடைந்துள்ள என்பதுக்கு அது சான்று. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை, இந்த காணிக்கையை செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ஒரு ஒரு சின்ன கட்டம் போட்டு இன்றைக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அதை குறித்து சிந்திக்கிறோம். நம்மளுடைய வழிபாடு தலங்களில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு காணிக்கை ஒரு உண்டியல் எடுப்பாங்க, அது எல்லா ஆலயங்களிலும் இருக்குது. இப்போ நான் ஒரு பங்கு தந்தை, பங்கு மக்கள் மேலே கோபமாக இருக்கிறேன், நான் வந்து உன் காசு வேணாம் ஒன்று வேணாயா அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இது வழிபாட்டு முறையில் வரக்கூடிய ஒரு அடிப்படையான காரியம், வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஆர்டர், இந்த ஆஃபர் ஆஃபர்டரி டைம், ஆஃபரிங் டைம், நீங்கள் கொடுக்குற காணிக்கை, இது இட் இஸ் ஃபார் காடு, சாமியாருக்கு இல்லை. அதனால் சாமியாரே வேண்டான்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறேன்னு வருவாங்க, அவங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இல்லைன்னு தெரியும், இருக்கிறத பகிர வருவாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியாது, நீ கொடுக்க வேண்டாம், நீ ஏழையாக இருக்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, குறைச்சிக்கலாம். சில பேர், ஒரு அம்மா வந்தாங்க ஒரு தடவை, அப்போ தான் அவங்க பையன் வெளிநாடு போயிருக்கிறாரு, ஐயா அதில் 25,000 ரூபா தான் அவன் சம்பாதிப்பாங்க, அதில் அவன் 10,000 எடுத்துகிட்டு மீதி 10-15,000 தான் அங்கே அனுப்புவான், வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அதில் இந்த அம்மா ஒரு 5,000 ரூபாய் என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இது அதிகமான தொகையாக இருக்குது, நான் 2,000 ரூபா எடுத்துக்கிறேன், மீதி 3,000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் செய்யலாம், இது மாதிரி நிறைய செய்துடும். ஏன்னா அவங்களுடைய நிலைமையை நமக்கு புரியும், அவங்க ஆர்வத்தில் தான் கொடுக்குறாங்க, பட் என்ன நம்மளும் என்ன செய்யணும், அவங்க மேலே இறக்கமாக இருக்கிறோம். ஆனால் அவங்க அந்த காணிக்கையை நம்ம மறுக்கலாமான்னா மறுக்க முடியாது, ஏன்னா அவங்க கடவுளுக்கு உதவி செய்ய பார்க்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் பிளாக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வந்து யாருமே, பங்குசாமி யாருமே நோ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தில் இருந்தேன் நான், அந்த கிராமத்தில் உண்டியல் போராட்டம் எனக்கும் நடக்கும், கோவில் பிள்ளைக்கும் நடக்கும். அதில் ஒரு தட்டில் தான் எடுப்பாங்க, அதில் ஒரு 10 ரூபா 15 ரூபா கூட விழுவாது ஞாயிற்றுக்கிழமை காணிக்க, அதை எடுக்கிறதுக்கு கோவில் பிள்ளை கணக்காக இருப்பார். அதை சாமியார் நானும் பார்ப்பேன், ஏன்னா இது சாமியாருக்கு வரணும், இது இதில் எழுதணும், நாங்கள் ரெக்கார்டிலலாம் எழுதணும். ஆனால் அவர் என்ன செய்வார், பூசை முடித்தோன்னே படக்குன்னு போய் எடுத்து பையில் வச்சுட்டு போயிடுவார். 2 தடவை சொல்லி பார்த்தாலும் அவருக்கு புரியல, சரியாக விட்டுட்டேன் நான், ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு புரிதல் இல்லாதது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை நான் உண்டியல் போட்டால் தான் ஆகுமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை, இட்ஸ் அ சண்டே ஆஃபரிங். ஸோ இது ஒரு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் இது ஒரு முக்கியமான முறையாக கையாளப்படுகிறது ஒரு விஷயம். இப்போது 1/10 குறித்து நான் உள்ளே வரேன். 1/10. ஒரு சிலருக்கு நான் பேசுகிறது 1/10 சில நேரம் கோபம் வரலாம், சில நேரம் இது பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் நாங்கள் ஆசீர்வாதத்தினுடைய தலங்களை நாங்கள் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே வரோம், இது 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 இதுன்னு. இப்போல்லாம் பார்க்க அக்குப்பஞ்சர் பண்ணுறாங்க பாடியில், ஸோ தலைவலி வந்தால் இங்கே கையை திருவு, முதுகு வலி வந்தாக்க இங்கே இந்த கையில் இந்த இடத்துல குத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட்டு சொல்லுவாங்க, பாயிண்ட்டு. அதே மாதிரி தான் ஆசீர்வாதத்துக்கான பாயிண்ட் எங்கெங்கே இருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதை கண்டிப்பாக நீ கொடுக்கணும், கண்டிப்பாக நீ கொடுக்கலன்னா உனக்கு நாசம் சாபம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பைபிள் சொன்னிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. நம்ம தலங்களை நம்ம சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் நம்ம அந்த ஏற்கனவே நான் சொன்னேன், இதில் செல்ஃபோன்லலாம் அந்தோணியார் படத்தை போட்டு இது 50 பேருக்கு நீ பாஸ் பண்ணலைனாக்க நீ 5 நாளில் ரத்தம் கக்கிடுவாடா அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், 5 நாள் இல்லைடா 5 மணி நேரத்தில் அனுப்புகிறோம் பாடுறோம் 50 பேருக்கு அப்படின்னு உட்காந்தி 5 பேருக்காக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய விருப்பமான காரியம் இல்லை, இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகள். அதனால தான் நாங்கள் இதை உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறோம். ஒரு முக்கியமான இடத்துல அந்த 1/10 குறித்து பேசப்பட்டிருக்கிறது, மலாக்கி 3:8 என்ன சொல்லுது பாருங்கள், மனிதன் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா, ஆனால் நீங்கள் நம்மை கொள்ளையடிக்கிறீர்களே, எவ்வகையில் உம்மை நாங்கள் கொள்ளையடிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா, நீங்கள் தர வேண்டிய 1/10 காணிக்கையிலும் தான், நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள், 1/10 முழுவதையும் கொண்டு வந்து களஞ்சியத்தில் கொட்டுங்கள், அப்பொழுது நம் கோயிலில் உணவு இருக்கும், அவ்வாறு செய்த பின் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிகிறோமா இல்லையா என்று சோதித்து பாருங்கள் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், படைகளின் ஆண்டவர் நம்மளோட சேலஞ்ச் பண்ணுறார், சோதித்து பாடுறா என்ன, நான் செய்கிறேனா இல்லையான்னு நீ பாரு அப்படிங்கிறார். இந்த இதை நான் ரொம்ப உண்மையாக நம்புகிறேன். இதை நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், கம்பல் பண்ணதில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ், கடவுள் அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தினார் அப்படிங்கிற பாசிட்டிவ். இந்த பத்தில் ஒரு பகுதிங்கிறனுடைய நிலை என்ன? இந்த வார்த்தையெல்லாம் கடுமையாக இருக்குது, நிலை என்ன, இது எப்படி, என்ன ஃபார்மேட் இது? இப்போ நீங்கள் ஒரு பத்து வீட்டில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். இதுதான் 9 ரூபா நீ சாப்பிட்டுக்கோ, 1 ரூபா கடவுளுக்கு கொடுத்துரு. ஒரு கிராமத்தில் உண்டியல் ரொம்ப கம்மியாக வந்துச்சு, நான் மக்கள்கிட்ட கேட்டேன், அது அப்போ தான் முதல் தடவை உண்டியலை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா எளிய மக்கள் பாவம் கஷ்டப்படுறவங்க, வயலில் சின்ன சின்ன வேலைகள் தான். அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், இது மாதிரி 10 ரூபா கொடுக்கணும், 10 ரூபா சம்பாரிச்சுன்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும், கொடுக்கலாமா அப்படின்னேன். இல்லை எளிய மக்கள் அவனை கொடுக்கலாம் சாமியா, 1 ரூபா தானே கொடுத்துடலாம், ஏன்னா 1 ரூபா தான் கொடுப்பான் அவன், 1 ரூபாய்க்கு மேலே அவங்க உண்டியலில் போட மாட்டாங்க, அதனால் 1 ரூபா கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கேட்டேன், சரி 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபானா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னேன். 100 ரூபானா கணக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க, 10 ரூபா அப்படின்னாங்க. இப்போ 10 ரூபா கொடுக்கலாமா? அப்புறம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, கொடுக்கலாம், 10 ரூபா தானே போய் தொலையுது போ, மாதத்துக்கு 10 ரூபா தானே அப்படின்னு. அடுத்தது நான் வந்தேன், 1000 ரூபா சம்பாரிச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும்னு எல்லோரும் தலையில குஞ்சிக்கிட்டாங்க, இந்த சாமி எங்கேயோ கணக்கை கொண்டு போகுது அப்படின்னு. பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணி கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் இதை யாரும் வந்து செக் பண்ண போகிறதில்ல. ஒரு சில பங்குகளில் சாமிமார் போய் குருக்கள் போய் ஒவ்வொரு வீட்டிலையா புசத்தை பிடுங்கி, எவ்வளோ சம்பாதிக்கிற நீ, எவ்வளோ சம்பாதிக்கிற நீ, எவ்வளோ சம்பாதிக்கிற, ரெண்டு பேரும் சேர்ந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, கோயிலுக்கு 100 ரூபா தான் கொடுக்குறேன், 100 ரூபா இல்லை ஒரு சைபர் சேர்த்துருவேன், 1000 ரூபா கொடுக்கணும் இனிமேல். இது அபத்தம், இது ஆசீர்வாதம் கிடையாது. சாமியாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா அவங்களும் கடவுள் கொடுக்கறதுல வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த வருத்தத்தை விளைவிக்கிறது யார், குருவானவர். அதனால் நான் இந்த முறைக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ஒரு குருவானவர் புரிய வைக்கணும், அந்த முடிவு அவங்கக்கிட்டேருந்து தான் வரணும். கடவுளே சொல்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் திணிக்கலை, நான் முன்னாடி வச்சுட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அப்போது இதை தான் குருவானவருடைய பாணியாக இருக்கணும். அப்படி யாராவது செய்தாங்கன்னா அது முற்றிலும் தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். இது என்னுடைய கருத்து, திருச்சபை கருத்து அல்ல, என்னுடைய கருத்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/10 பகுதின்னா நீ சம்பாதிக்கிறதுல 10 ரூபா 1/10 பகுதியை தூக்கி ஓரமாக வச்சிடணும். வச்சிட்டின்னா அது ஆண்டவருடைய காசு. பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம் பாருங்களேன், அப்பொழுது உங்கள் உபாகமம் இணைச்சட்டத்தில் பார்க்குறோம், 12:11 உங்கள் கடவுளாகி ஆண்டவர் தமது பெயர் விளங்குமாறு தெரிந்து கொள்ளும் இடத்திற்கு நீங்கள் போய் நான் உங்களுக்கு கற்பித்துள்ளபடி உங்கள் முழு தகனங்களையும் பலிகளையும் 1/10 பகுதிகளையும் உங்கள் கைகளின் புது பலன்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு நேர்ந்து கொள்ளும் காணிக்கைகளில் சிறந்த பகுதியும் கொண்டு வந்து படைக்க கடவீர்கள். இதன் பல இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கான்செப்ட், இட்ஸ் நாட் அ கான்செப்ட் ஆஃப் ஒன் பிளேஸ். இது ஒரே இடத்துல மலாக்கி 3:8 மட்டும்தான் சொல்லியிருக்குது, இல்லை மலாக்கி வந்து இறைவாக்கினருடைய நூல். ஆனால் இணைச்சட்டத்தில் தொடக்க நூல்லையே இந்த 1/10 பகுதியினுடைய கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். காயின் ஆபேலுடைய காணிக்கையிலேயே அந்த காணிக்கையினுடைய சரத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 1/10 பகுதிங்கிறது பின்னாடி வரக்கூடிய நாட்களில் தான் அது ஒரு வடிவம் எடுக்குது, 1/10 பகுதி அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மலாக்கி இறைவாக்கினர் வந்து இறைவாக்கினுடைய காலத்திலேருந்து சொல்கிறார் இந்த 1/10 பகுதி. அப்போனா சோஃபார் அவங்க அந்த கான்செப்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் ஒரு சகோதரர் என்னிடத்தில் இதில் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்க, என்னென்னா இது வெவ்வேறு சிச்சுவேஷனில் தான் இந்த 1/10 பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் இதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னாங்க. அது ஆரம்பிக்கப்பட்ட சூழல்கள் வேறு வேறு விதமாக இருந்தாலும் அதனுடைய டெரிவேஷன் பாயிண்ட், அந்த 1/10 பகுதிங்கிற கான்செப்ட் வந்து யாருமே அதை நீர்த்து போகலை, அது டெவலப் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுதான் மலாக்கியில் வந்து வெளிப்படுது, நீ இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துகிறார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா 1/10 பகுதி அப்படிங்கிறது வந்து கடவுளை வந்து நம்ம கணம் பண்ணுவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. நீதிமொழிகள் 3:9 சொல்வது, உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதல் பலன்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பார்த்தீங்களா, அப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி அடையாளத்தை பார்க்கலாம். கடவுளுக்குரியதை கடவுள் கொடுக்குற போது மலாக்கி 3:8 சொல்கிறது போல் நீ சேலஞ்ச் பண்ணுறார், சோதித்து பார் என்னைய, நான் செய்கிறேனா இல்லையான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை யார் இடத்துல கொடுக்கறது, இந்த 1/10 பகுதி யார் இடத்துல கொடுப்பேன், பைபிளில் நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல லேவியர்களிடத்தில் இது கொடுக்கப்பட வேண்டியதாக காட்டப்படுகிறது. இஸ்ரேலர் எண்ணிக்கை நூலில் இஸ்ரேலர் பத்தில் ஒரு பங்கை கொடுப்பவையெல்லாம் உடன்படிக்கை கூடாரத்தில் நமக்கு பணிவிடை செய்து வருகிற லேவியின் புதல்வர்களுக்கு பரிசிலாக அளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26வது இறைவசனத்தில் லேவியருக்கு கட்டளையாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் கையில் வாங்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு நாம் உரிமையாக கொடுத்த பத்தில் ஒரு பங்கை நீங்கள் வாங்கும்போது அதில் பத்தில் ஒரு பங்கை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த கடவீர்கள். பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட்டை கடவுள் வச்சுருக்கிறார். என்னென்னா, லேவியர்கிட்ட போய் மக்கள் பத்தில் ஒரு பகுதியை செலுத்தும் போது அதில் வாங்குறதில் நீ பத்தில் ஒரு பகுதி கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ கடவுள், எவ்வளோ அதுலேயும் ஒரு லாக் வச்சுருக்கார். இப்போ நான் சாமியார், நான் வந்து எனக்கு வந்து இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க, டயசிஸ்லேருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதிலிருந்து பத்தில் ஒரு பகுதி நாங்கள் ஒதுக்கணும். அதுதான் இங்கே புரிதல். நான் வந்து ஆமாம், நம்ம தான் எல்லாத்துக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாங்குறதுக்கே பிறந்தவங்கப்பா அப்படின்னு சாமியார்களும் சொல்ல முடியாது. பைபிளில் என்னாகமா 18:26 சொல்லப்பட்டிருக்கு, நீ லேவியருக்கு கட்டளையாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், கட்டளையாக, நீங்கள் இஸ்ரேல் மக்கள் கையில் வாங்கி கொள்ளும்படி உங்களுக்கு நாம் உரிமையாக கொடுத்த பத்தில் ஒரு பங்கை நீங்கள் வாங்கும்போது அதில் பத்தில் ஒரு பங்கை ஆண்டவருக்கு செலுத்த கடவீர்களாக. இப்போ பாருங்கள், லாஜிக் இஸ் சேம். உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஜிக் சேம் தான். செயல்படுறதுங்கிறது நம்மளுடைய விருப்பம், அது ஆண்டவர் பதில் பர்சனலாக டீல் பண்ணுவார் நம்ம அங்கே போகும்போது. தேவ பிள்ளைகளே, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது பைபிளில், நான் நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக கூட சொல்ல போகிறேன். இதை எப்படி கொடுக்கறது, எப்படி கொடுக்கணும் இதை பத்தில் ஒரு நல்ல மலாக்கி 3:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வார்த்தை வரும். நீ என்னை கொள்ளையடிக்கிற, எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு கேட்குறியா, எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய பத்தில் ஒரு பகுதியிலும் காணிக்கையிலும் ரெண்டு வார்த்தை வரும் பாருங்கள். அப்போ பத்தில் ஒரு பகுதிங்கிறது ஒரு கான்செப்ட், காணிக்கைங்கிறது இன்னொரு கான்செப்ட், ரெண்டு இருக்குது அங்கே. அப்போ இந்த பத்தில் ஒரு பகுதி அப்படின்னா இட் இஸ் பை ஆர்டர். காணிக்கைங்கிறது உங்கள் விளைச்சல் இருக்குது, இல்லை ஒரு புதிய ஒரு ஒரு இன்கம் வருது, அது வேறு. காணிக்கைங்கிறது டிஃப்ரெண்ட். இந்த பத்தில் ஒரு பகுதி, இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, ஒரு பூசை வைக்கிறீங்க, உடனே ஒரு அப்பமும் ரசமும் காணிக்கை கொடுக்குறீங்க, அது ஒரு முறை, அதுதான் காணிக்க. வீட்டில் திடீர்னு ஒரு வாழை மரம் காய்ச்சி ஒரு வாழை தார் விட்டுருச்சு, அதில் ஒரு தாரில் ஒரு சீப்பு ஒரு ஒரு பஞ்ச் கொண்டு வந்து ஃபாதருக்கு காணிக்கையாக கூட, தட் காணிக்க. அது பத்தில் ஒரு பகுதி கிடையாது, அது காணிக்க. ஒரு இடத்துக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஃபாதர் என்ன பண்ணார், ஒரு ஸ்ரீலங்கா மொழியெல்லாம் எனக்கு அப்போ புதுசாக இருந்துச்சு, உங்களுடைய நீங்கள் கதைக்கிற விதமே வித்தியாசமாக இருந்தது. அதனால் எனக்கு ஒரு அவர் சொன்னார், இப்படி அறிமுகம் செய்து கொண்டிருந்தார், இந்தியாவிலிருந்து ஃபாதர் அல்பேட் அவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறவைகள், அவைகள் நமக்காக இங்கே வந்து இறை செய்தியை போதனை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் இன்னும் அவதானமாய் கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் நீதியும் பொறுப்புமாய் இருக்கிறது. ஆகவே அவருக்கு நாம் கடையில் விற்கக்கூடிய கோழிகளை வாங்கி கொடுத்து அவருடைய உடல் சுகத்தை கெடுத்து விடக்கூடாது. ஆகவே பிராய்லர் கோழி அவர் சாப்பிடக்கூடாது கூடாது. ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டுக்கோழி ஊர்கோழிகளை கொண்டு வந்து அவரை கணம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட ஏதோ சொல்கிறார் பொழுக்குன்னு நானும் கூர்ந்து கவனித்து கொண்டு வந்து கடைசியில் தெரிஞ்சு பிராய்லர் கோழி கொண்டு வந்து கொடுத்துடாத, நாட்டுக்கோழியை நாங்கள் நாட்டுக்கோழி சொல்லுவோம், சில இதில் ஊர்கோழி சொல்லுவாங்க, கண்ட்ரி சிக்கன், வீட்டில் வளர்க்குற கோழிகளை கொண்டு வந்து விடுங்கோ அப்படின்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கிராமத்தில் இருந்தேன், அங்கே கிராமத்தில் காணிக்கையெல்லாம் அப்படி கொடுப்பாங்க இல்லையா, கோழி இதெல்லாம் வரும். அந்த கோழி வந்துட்டால் போதும், சாமியாருக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். பங்கு சாமியார் அவர் சிரிக்கிறத பார்த்து சிஸ்டர்ஸ் சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு காணிக்கையில் வரக்கூடிய நகைச்சுவையாக இருக்குது. ஆகவே பார்த்திங்கன்னா ஒரு சில எங்கள் திருச்சி மறை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குது, அவங்க ஒரு காலகட்ட அந்த திருவிழா வருகிற போது அவங்க மாடு பசு மாடுகள் கவு இருக்குது பார்த்திங்களா, தி ஆஃபர் கவுஸ் பார்த்திங்கன்னா. ஒரு தடவை அந்த திருவிழாவுக்கு போயிருந்தேன்னு பார்த்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாடு வந்து நிற்கிது, எல்லாம் என்னடான்னா காணிக்கை கொடுக்குறாங்க. உண்மையாலுமே அது எப்படி பெரிய மகிழ்ச்சியான விஷயந்தான் பாருங்களேன். பார்க்கும்போது மக்கள் இப்படி எளிய மக்கள் சொல்கிறோம், பட் ஆனால் அவங்க பெருந்தன்மையாக அந்த மாடெல்லாம் உடனே ஏலம் விட்டு அந்த காசுகளை எடுத்து தான் பங்கு நிர்வாகம் செய்ய நடத்தப்படுகிறார். நான் ஒரு பங்கில் இருந்தப்போ அப்படி தான், ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் என் மாடு ஓடி போச்சு, ஃபாதர் என்ன செய்கிறதே தெரியலப்பா, நல்ல மாடு ஃபாதர், நாலு குட்டி போடுற மாடு ஃபாதர். அந்த அம்மா அழுதுச்சு. நான் சொன்ன அழுவாதம்மா அழுவாத பிசாமல் இருக்கு, என்ன செய்யணும் இப்போது,
மாடு வரணும் ஃபாதர், மாடு வந்து மாட்டில் நம்பி தான் பாதர் நான் இருக்கு.
சரி மாடு ஒன்று சவேரியார்ட்ட ஜெபிங்க பாதர், சவேரியார் கோயில். நான் சொன்னேன் சவேரியார்ட்ட நான் கேட்டால் உனக்கு மாடை கொடுத்துருவார், நீ சவேரியாருக்கு என்ன கொடுப்பேன், நம்ம பிஸ்னஸ் பேசணும்ல, நீ சவேரியாருக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா உடனே கண்ணுக்குட்டியை கொடுத்துட்றேன் பாதர், குட்டி போட்டோடனே கண்ணுக்குட்டியை கொடுத்துட்றேன் கோயிலுக்கு அப்படின்னுச்சு. பரவாயில்லையே டீல் நல்லா இருக்கே அப்படின்னு, சரி நான் ஜெபம் பண்ணுறேன் நீ போ, நாளைக்கு மாடு உனக்கு கிடச்சிரும் போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு முன்னாடி இப்படி சேரில் உட்காந்துட்டு சொல்லிட்டேன். சொல்லி முடித்தோடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு, எந்த தைரியத்தில் இப்படி சொன்னோம்னு தெரியலையே. சும்மா நானும் விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் மனசுக்குள்ளே அந்த அம்மா உண்மையாக கவலைப்படுது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், சவரியாரே இந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்த்தீங்களே, அந்த மாடை வச்சு தான் உங்கள் பழப்பு இருக்குது, அதில் எனக்கு ஒரு லாபம் இருக்குது, அந்த மாட்டை கொஞ்சம் பிடிச்சி விழுந்து விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் அந்த அம்மா ஓடி வருது, ஃபாதர் மாடு வந்துருச்சு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு. யாரோ ஒருத்தவங்க பக்கத்து ஊருக்காரவங்க பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க, இந்த ஊர்லேருந்து தான் இந்த சைட்லேருந்து ஓடியாந்தால் இந்த ஊர் மாடாக தான் இருக்கும்னு அப்புறம் ஒரு ஃபோனில் செய்தி சொல்லி அனுப்புவாங்க கிராமத்தில், இங்கேருந்து ஒரு மாடு ஓடியாந்துருக்கு உங்கள் ஊர் மாடான்னு உடனே சொல்லிடுவாங்க தகவல். உடனே இவங்க போய் மாடை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன், கண்ணு குட்டி சவேரியாருது அப்படின்னேன். கண்ணுக்குட்டி பிறந்துருச்சு, கண்ணுக்குட்டி பிறந்து பர்த்டேவெல்லாம் கொண்டாடு, உடனே கொண்டு வந்து கோயிலில் மாலையெல்லாம் போட்டு நான் கூட நினச்சேன், அப்பா பரவாயில்லப்பா சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கண்ணுக்குட்டியை காணிக்கையே ஆக்குறாங்க அப்படின்னு நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் மந்திரிச்சுட்டு இப்படி திரும்பிட்டு திரும்புகிறேன். அந்தம்மா கண்ணுக்குட்டி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகுது, ஏம்மா என்னம்மா கண்ணுக்குட்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்றேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து விடுவாங்களா சாமி, பால் குடி விடட்டும் சாமி, பாலெல்லாம் மறக்கட்டும், அப்புறம் கொண்டு வந்து விடுறேன், அத்தை பாவம் இல்லையா. நானும் ஆமாம்மா பாவம், நான் தான் கொஞ்சம் கொடுமையாக யோசிச்சிட்டேன் அப்படி சொல்லி சரிம்மா சரிம்மா என்ன. அப்போ போன மாடு தாங்க, இன்னும் வரவே இல்லைங்க. நானும் பங்கை விட்டு வந்து பல வருஷம் ஆச்சுங்க. தேவ பிள்ளைகளே, சாமியார் எதையும் மறக்க மாட்டாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு வாங்கி தரேன்னு சொல்லாமல் கொடுக்காமல் இருந்துடாதீங்க தயவுசெய்து. அப்போ பாருங்கள், இந்த பத்தில் ஒரு பகுதியை கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஒரு பாரம் என்னென்னா, பத்தில் ஒரு பகுதி கொடுக்கறதில் ஒரு கவலை இல்லை, நம்ம மக்கள் தாராளமான மக்கள், அதில் கொடுக்கறதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை கொண்டு போய் சாமியார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் நெஞ்சு அப்படியே பக்குன்னு நிற்கிது. அவ்வளோத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா என்ன செய்வாங்க, இந்த சாமியாரெலாம் கெட்டு போயிடுவாங்கப்பா, அவளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தடை செய்கிறோம் நம்மளுடைய. இல்லை அது கோயிலுக்கு தான் போகணும், கோயிலுக்கு தான் போகணும், அது லேவியர்னால் குருக்கள், இப்போ இருக்கிற குருக்கள், அந்த குருக்கள்கிட்ட போகணும், அது கோயில் நிர்வாகத்துக்கிட்ட போகணும். நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குதா, பத்து கட்டளையை ஃபாலோ பண்ணு. இது என்னுடைய ஆர்டர், நான் திருச்சப்ப கொடுக்குற ஆர்டர் இல்லை, இஸ் மை ஆர்டர். நான் சொல்லுவேன் பத்து கட்டளையை ஃபாலோ பண்ணு. பத்து கட்டளையும் ரெண்டு கட்டளையில் வந்து அடையுது, கடவுள் அன்பு பிறர் அன்பில். இந்த ரெண்டாக பிரிங்க, சப்போஸ் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு, 10000 ரூபா உங்களுக்கு வருமானம் உள்ளே வருதுன்னா நீங்கள் 1000 ரூபா எடுத்து வைப்பீங்க. அந்த 1000 ரூபாயை ரெண்டாக பிரிச்சின்னா 500 ரூபா நிற்கும். இந்த 500ல் நீ என்ன செய், கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செய், உண்டியலுக்கு அதுலேயே காசு எடுத்துக்கோ. எளிதாக மாத்திரம், இட்ஸ் மை ஆர்டர், நான் திருப்பி சொல்லிட்டேன், திருச்சபை சொல்லி கொடுக்க சொல்லிடாதீங்க, இட்ஸ் மை ஆர்டர். அதுலேயே உண்டியலுக்கு காசு எடுத்து, வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகிறீங்க, ஆளுக்கு 10 ரூபா உண்டியலுக்கு எடுத்தீங்கன்னா 50 ரூபா, 4 வாரம் வருதுன்னா 200 ரூபா போயிடும், மீதி 300 ரூபா இருக்கும் உங்கள் கையில். அந்த 300 ரூபாயில் 20 ரூபா 10 ரூபாயெல்லாம் சந்தா கொடுக்குற மாதம், அதெல்லாம் மாற்றி 100 ரூபா கொடுங்க சாமியாருக்கு, ரொம்ப சந்தோஷமாக குருவானவர் வாங்கிப்பாங்க. 100 ரூபா கொடுங்க, மீதி 200 ரூபாயை உண்டியலில் போட்டு வை, 5 மாதம் சேர்ந்தோடனே அது 1000 ரூபா வந்துடும். அதை எடுத்துக்கிட்டு குருவானவர்கிட்ட போய் குடும்பமாக போய் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஃபாதர் இது உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, யூ ஃபுல்ஃபில்டு த டம் பாக்ஸ் கலெக்ஷன், நீங்கள் உண்டியல் பிரச்சனையை முடிச்சிடுறீங்க, சந்தா கலெக்ஷனை முடிச்சுக்கிறீங்க, சாமியாரை தனியாக கவனிச்சிக்கிறீங்க, சாமியார் மறக்க மாட்டார் உங்களை, அப்பப்போ வந்து இந்த குடும்பமாக வந்து 1000 ரூபா கொடுப்பாங்கப்பா அப்படின்னு. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு, இன்னொரு 500 ரூபா இருக்குது இல்லைங்களா, கண்ணை திறந்து பாருங்கள். உங்களை சுற்றி ஏழை பாலங்க இருப்பாங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க இருக்கும். உடுத்த உடுப்பு இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பையன் கிழிஞ்ச ட்ராயரை போட்டுட்டு நிற்பான். வயசான பாட்டிங்க சோறு தண்ணி இல்லாமல் படுத்து கிடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அரிசியோ இல்லை பருப்போ அந்த மளிகை ஜாமான்னு சொல்லுவோம் க்ரோசரிஸ் ஏதாவது ஒன்று வாங்கி அந்த வீடுகளை நீங்கள் என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு கைன் அந்த 500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும். உங்களுடைய அளவு அதுதான்னா, நான் வந்து 500 அப்படிங்கிறது ஒரு குத்து மதிப்பாக ஒரு திட்டம் வச்சு பேசுகிறேன். நீங்கள் உடனே நீ ஒன்று 1 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு 500 ரூபா ஒதுக்கக்கூடாது. உன் 1/10 பகுதியை நீ ஒதுக்கி சிந்திக்கணும். அப்போ பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், மற்ற ஆலயங்களுக்கு கொடுக்கறத கொடுக்க முயற்சிக்கலாம். நிறையா இருக்குது, இதுக்கு 1000 கொடுப்பேன், அதுக்கு 1000 கொடுப்பேன். ஓகே, இது எதுன்னா, நான் இதில் என்ன விஷயத்தை நான் பார்க்குறேன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உன் காரியத்தின் மீது அக்கறையாக இருப்பார். தேவ பிள்ளைகளே, இது வந்து நான் கண்டிப்பாக நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தம் இல்லை, ஆனால் கொடுத்தா உன் ஆசீர்வாதம் பெருகும். சமாரிய பெண், சாரிபாத் பெண்ணை பார்க்குறோம். இந்த சாரிபாத் பெண்ணு மாவு கொஞ்சம் தான் இருக்குது, 2 ரொட்டிக்கு தான் வரும், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாவ போகிறோம். அப்போ எலியா சொல்கிறார், இல்லை இல்லை நீ போய் எனக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் உன் களஞ்சியத்தை நீ பார், என்ன நடக்குதுன்னு பாரு போய். அந்த அம்மா ஒபே பண்ணுறாங்க, ஏன்னா ஆண்டவர் ஆர்டர் கொடுத்துட்டார், அங்கே ஒரு பொண்ணை வச்சுருக்கேன் போ, அங்கே ஒரு லேடி உனக்காக காத்திருக்கிறா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே ஏற்கனவே வந்துருச்சு, அப்போ அந்த வார்த்தையை மாறி செய்ய முடியல. அப்போ போய் செய்கிறா, களஞ்சியத்தில் எண்ணெயும் மாவும் நிறைவாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. பஞ்சகாலம் முடிகிற வரை நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது, இப்போயும் அது வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது, அது எங்கே கிடக்குன்னு தெரியல, அந்த குப்பியும் கோவலையும் அப்படியே தேடிட்டு போகப்படாது. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தான் அப்படி இருந்துச்சு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆசீர்வாதத்தினுடைய தலங்களை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு அடையாளமாக நான் முன்வைக்கிறேன். 2 குறிப்பேட்டில் 3:31-5 சொல்லுது, இக்கட்டளை அறிவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் மக்கள் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், தேன் முதலியவற்றின் முதல் பலன்களை மிகுதியாக கொண்டு வந்தனர். பார்த்தீங்களா, மிகுதியாக கொண்டு வந்தனர். மேலும் நிலத்தின் எல்லா விளைச்சல்களிலும் செலுத்த வேண்டிய 1/10 பாகத்தையும் செலுத்த தொடங்கினர். அதுவுமன்றி யூதாவின் நகர்களிலே குடியிருந்த இஸ்ரேல் மக்களும் யூதாவின் மக்களும் ஆடு மாடுகளிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த நேர்ச்சை பொருட்களிலும் 1/10 பாகத்தை குவியல் குவியலாக கொண்டு வந்து செலுத்தினர். பாருங்கள் எப்படி, அதுதான் மகிழ்ச்சி, நிறைவு. அந்த நிறைவை அவங்க அதில் காட்டினாங்க. இப்போ இன்றைக்கி நாம் நிறைவை எப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறோம், கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த நிறைவு, அயலாருக்கு செய்ய வேண்டிய நிறைவு. நிறைய நேரம் நான் பார்த்துருக்குறேன், இந்த உண்டியல் போடும்போது, உண்டியல் வசூல் பண்ணும்போது அப்போ தான் என்ன செய்வாங்க, மணி பரிசு எடுத்து நோண்டுறது, அந்த உண்டியல் வாங்குறவங்க அப்படியே நிற்கணும், எடியா எடியா எடுத்து முடிய, அவங்க 100 ரூபாயெல்லாம் தள்ளிட்டு 10 ரூபாயை தள்ளிட்டு எங்கேயாவது 5 ரூபா செல்கிறார். பாருங்கள், வீட்டிலேருந்து வரும்போதே காணிக்கையை கொண்டு வரணும். ஒவ்வொரு கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கும்போது அது நாம் அவருக்கு போடுற பிச்சை இல்லை, அவர்கிட்டேருந்து வாங்கின பிச்சையிலேருந்து ஒரு பகுதி, அவ்வளோதான். அதனால் அவர் போட்ட பிச்சையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் காணிக்கை போட ஒவ்வொரு முறை, நீங்கள் எங்கே போய் காணிக்கை போட்டாலும், கோயிலில் போட்டாலும் சரி, எங்கேயோ மாதா பீடத்தில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, காணிக்கை எடுத்து நெஞ்சில் வை, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிறைவு இது, நீங்கள் என்னை இன்றைக்கி நிற்க வச்சுருக்கிறீங்க, இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னை கையை பலப்படுத்தியிருக்கிறீங்க, உங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுப்பா, என் வீடு வாங்கணும்ப்பா, அடுத்த வீட்டுக்காரன் அந்த நிலத்தை விற்கிறேன்னு சொல்கிறான்ப்பா, நல்ல வயிற்று வலியோடு அவன் கிடக்கணும், நான் போய் மடக்கணும் முடிக்கணும்ப்பா, நீங்கள் பார்த்து செஞ்சு விடுப்பான்னு சொல்லி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரி பெரிய ஆர்டர் போட்டுட்டு 100 ரூபாயை போட்டின்னா சாபம். நிறைய நேரம் நமக்கு தெரியறதில்ல என்ன செய்யணும்ன்ட்டு, கோயில் அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்படியே மெதப்பாக எடுத்து போடுறது, இல்லை இல்லை அதெல்லாம் தலை கணத்தினுடைய வெளிப்பாடு, அசிங்கமாக போயிடும், ஆசீர்வாதம் கிடையாதுங்க அது. நீ எடுத்துகிட்டு கடவுளுக்கு இப்படி இப்படி போடுறது, இல்லை இல்லை ஆண்டவர் தாழ்ச்சியோடு கொடு. தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது, நேரம் குறைவாக இருக்குது, நம்ம இது போதும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ், நாங்கள் இது கொடுக்க தான் செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரையும் இணைச்சிக்கொள்ளணும். ஆண்டவர் எது ஆசீர்வாதம்னு சொல்கிறார், இணைச்சட்டம் 16:11 பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு, ஆண்டவர் அவருடைய பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும், உன்னை எந்த இடத்துல தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல, உன்னை எந்த ஆசீர்வாதத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தோடு. ஐயோ அவரை மாதிரி நான் கொடுக்க முடியலையே, நீ கவலைப்படாத, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு. ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்க மிக பெருசு, ஏன்னா அவர் பத்தில் ஒரு பகுதியை தாண்டிட்டாவே, ஆனால் அவட்ட இருந்தது அவ்வளோதான், ஆனால் பக்கத்தில் இருக்கவன் கை நிறையா போட்டிருப்பான், அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஏன்னா இந்தியாவிலலாம் ஒரு சில கோயில்களில் போய் அப்படியே கொட்டு வாங்கலாம், சாக்கில் கொட்டிட்டு போட்டோம், ஆசீர்வாதம் கிடையாது. நிறைவை நீ ஆர்டர், கடவுளுக்கு முன்னாடி எது ஆர்டரோ எது வந்து சரியானதோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, கோயிலில் வெள்ளை அடிக்கும் போது நான் ஒரு 5000 ரூபா கொடுத்தேன் சாமி, கோயில் ஓடு போடும்போது நான் போன வருஷம் பங்குனி மாதம் 1 லட்சம் ரூபா நான் கொடுத்தேன் கோயிலுக்கு, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு நீ ஒன்றுமே கொடுக்கல, இது டிஸ்ஆர்டர். இந்த பத்தில் ஒரு பகுதிங்கிறது ஆர்டர் படி போயிட்டே இருக்கணும் மாதம் மாதம். எப்படி நீ பாலுக்கு ஒதுக்குற, மளிகைக்கு ஒதுக்குற, வீட்டு வாடகைக்கு ஒதுக்குற, எல்லாத்துக்கும் ஒதுக்குறியோ அதே மாதிரி ஆண்டவருடைய காசு முதல்ல போயிடணும். அங்கே செய்து பாருங்களேன், ஒரு 3 மாதம் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உன் வாழ்வு அபிஷேகமாய் உயர்ந்து கிடக்கும். காசு இப்படி வரும், எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம், மனைவிக்கு போவோம், புருஷனுக்கு போவோம், எங்கேயோ தண்ணி இறைச்ச மாதிரி ஓட்ட விழுந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்குரிய பங்கை நீ கொடுத்துட்டு பாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய குடும்பத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே இதை நாங்கள் அடிக்கடி பேசுகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு சிறப்பு தேவைகள் வரும்போது நாங்கள் பேசுகிறோம், அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படணும். இணைச்சட்டம் 16:11, கடவுள் உன் பெயர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும், அந்த நீயுங்கிற வார்த்தைக்குள்ளே 2 பேர் இருக்கீங்க, கணவன் மனைவி தனித்தனியாக போடலை பார்த்தீங்களா. அப்போ இந்த விஷயத்தில் 2 பேரும் ஒரே மனசாக இருக்கணும். வீட்டுக்காரருக்கு தெரியாமல் பொண்டாட்டி போய் போடுறது ஓகே போடுங்க, வேறு வழியே இல்லைன்னா போடுங்க, அப்படி தான் செஞ்சு ஆகணும், வேறு வழியே இல்லை, உன் குடும்ப ஆசீர்வாதத்தை தக்க வை, இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணணும், இது கடவுளுடைய காசு கொடு, கடவுளுக்கு கொடுக்கணும், எடுத்து வைங்க சொல்லணும். சில வீட்டில் மனைவி ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க, சில வீட்டில் கணவன் கஞ்சமாக இருப்பாங்க, 2 பேரும் இந்த விஷயத்தில் ஒன்றா வரணும் சேர்ந்து. உன் புதல்வர் புதல்வியரும் பிள்ளைங்க, உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும், உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் ஆண் பணியாளர் பெண் பணியாளர் யாராக இருந்தாலும், உன் நகரில் உள்ள லேவியன் குருவானவர் அந்நியனும், ஒரு ஏரியாக்குள்ளே எவனாவது அந்நியனாக வந்து உட்காந்துருப்பான், உன் ஜாதி இல்லாதவன் வந்து உன் ஏரியாவில் உட்காந்துருப்பான், உன் இனம் இல்லாதவன் உட்காந்துருப்பான், அப்போ நீ என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆள் இல்லை. ஒரு சில ஊர்களில் அடுத்த வீட்டில் அடுத்த ஊரில் இருந்து திருமணம் செய்து பெண் வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, அந்த கணவன் வந்து மணமகள் வீட்டுக்கு மணமகனாக வந்திருப்பாங்க, அதாவது பொண்ணு வீட்டோடு சேர்ந்து வர்றதுன்னு சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் தேவைகளின் நிமித்தம் அப்படி சில பேர் போவாங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அந்த ஊரில் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, அவன் வெளியூருக்காரன், அவன் நம்ம ஊருக்காரன் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ கடுமையான ரூல்ஸ்லாம் இருக்குது நம்ம ஊர்லெல்லாம். இப்போ பாருங்கள், உன் நகரில் உள்ள லேவியன் அந்நியன் அனாதை, பார்க்கணும் கண்ணை திறந்து யார் அனாதையாக கிடக்கிறா, கைம்பெண்களும் முக்கியமான ஒரு அடையாளம், கைம்பெண்கள் நிறைய பேசுவோம், இந்த கைம்பெண்கள் வந்து அடிக்கடி டார்கெட் பண்ணப்படுவாங்க, இப்போ அவன் சின்ன வயசுலேயே கைம்பெண்ணாக போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஆம்பளைக்கிட்டையும் பேச முடியாது, பேசுனா அந்த மாதிரி, இப்படி திரும்பினா அந்த மாதிரி, நம்மளுக்கு மனசு எப்படி தான் வருதோ தெரியல, பாவம். நம்மளால் போய் அவங்கள போய் ஒரு நல்ல வார்த்தை பேச முடியுது அந்த கைம்பெண்கள். ஆகவே சொல்லுகிறோம், அந்த கைம்பெண்களும் ஆண்டவர் எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பார், கைம்பெண்களும் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. பார்த்தீங்களா, உன் மகிழ்ச்சி நான் தின்னப்பா, நான் தின்ன என் புள்ள தின்னிச்சு மீதியை என்கிட்ட போட்டுச்சு நான் சாப்பிட்டேன் என் பொண்டாட்டி சாப்பிட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். முன்னாடியெல்லாம் தீனி கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்ட்ட பகிர்ந்து சாப்பிட சொல்லுவாங்க, வெளியில் போனால் ஏய் அவனுக்கு கொடுக்கும் பிஸ்கெட் கொடுறா, ஏய் உடச்சி கொடுறா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா எப்படி ஆகிட்டாங்க, ஏன்னா நம்ம வளர்ந்த விதமே அப்படி ஆயிடுச்சு. இப்போ அப்பா அம்மா கையில் தீனியை கொடுத்தோடனையும் கதவை சாத்திடுவோம், கதவை சாத்தி வீட்டில் உள்ளே உட்காந்து தின்னுட்டு வெளியில் போ, பக்கத்துக்கு போய் பிடுங்கிடுவான். பாருங்கள், பகிரக்கூடிய மனசு இல்லை, இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதனால தான் நீ இதெல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம வீடுன்னா நானும் என் புருஷன் பொண்டாட்டியும் புள்ள இதோடு மட்டும் இருக்கக்கூடாது, யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உன் வீட்டுக்குள்ளே யார், அதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்க சொல்லலை, நம்ம அவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கருத்தாக இருங்க. யாராவது ஒரு 2 கேட்டகரியாவது நம்மளோட இருக்கலாம்ல, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு கேட்டகரி, அவங்க வீட்டை நம்ம பார்த்துக்கலாம், அவங்க நமக்காக உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்கிட்ட யாராவது ஒரு கைம்பெண் இருப்பாங்க, அல்லது யாராவது அனாதை இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் அப்படி சேர்த்துக்கலாமே. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், நாங்கள் 3-4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி ஒருத்தவங்க அங்கே இருக்கிறாங்க, இந்த இங்கே இருக்கிற சகோதரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் எங்கள் வீட்டோட இணைஞ்சிருக்கிறாங்க, நல்லது கெட்டதில் கூடி வந்து சோறாக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிட்டார், ஃபாலோ பண்ணுறது நம்மளது. சேலஞ்ச் இஸ் யுவர்ஸ். காட் பிளெஸ் யூ. ஆமென்.